ஓம் சாந்தி. February 25, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய நீங்கள் தேவர்களாகின்றீர்கள். பாரதத்தை நீங்கள் சொர்க்கமாக்குகின்றீர்கள். எனவே நீங்கள் பிராமண குலத்திற்கு உரியவர்கள் என்ற போதையை கொண்டிருக்க வேண்டும். கேள்வி: உண்மையான பிராமணர்களின் பிரதான அடையாளங்கள் யாவை? பதில்: 1. உண்மையான பிராமணர்களின் நங்கூரங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து உயர்த்தப்படுகின்றன. இது அவர்கள் இந்த பழைய உலகின் கரையை விட்டு அப்பால் சென்றுவிட்டதை போன்றுள்ளது. 2. உண்மையான பிராமணர்கள் தங்களுடைய கைகளால் அனைத்தையும் செய்யும் பொழுதும் தங்கள் புத்திகளை தந்தையின் நினைவில் வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கர்ம யோகிகளாக இருக்கிறார்கள். 3. பிராமணர் என்றால் ஒரு தாமரை மலரை போன்றவர் என்பதாகும். 4. பிராமணர் என்றால் ஆத்ம உணர்வு உடையவராக இருப்பதற்கு சதா முயற்சி செய்பவர். 5. பிராமணர் என்றால் கொடிய எதிரியான காமத்தை வெல்பவர் என்ற அர்த்தமாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பிராமணர்களாகிய நீங்கள் ஆவீர்கள். பிராமணர்களாகிய நீங்களே தேவர்கள் ஆகப் போகின்றீர்கள் என்பதை என்றும் மறக்காதீர்கள். நீங்கள் வேறுபட்ட குலங்களையும் நினைவு செய்ய வேண்டும். இங்கு பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே இருக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை பிராமணர்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த பிரம்மா உங்களுக்கு கற்பிப்பதில்லை. சிவ் பாபா பிரம்மா பாபாவின் மூலம் உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே கற்பிக்கின்றார். ஒருவர் முதலில் பிராமணர் ஆகாமல் சூத்ரரிலிருந்து தேவர் ஆக முடியாது. நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை சிவ் பாபாவிடமிருந்து பெறுகின்றீர்கள். அந்த சிவ் பாபா அனைவரதும் தந்தையாவார். இந்த பிரம்மா முப்பாட்டனார் என்று அழைக்கப்படுகின்றார். அனைவருக்கும் ஒரு லௌகீக தந்தை உள்ளார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் இந்த உலகிற்கு அப்பாலுள்ள தந்தையை நினைவு செய்கிறார்கள். இவரே எவரும் அறியாத சூக்ஷ்மமான தந்தை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவிற்கு ஆலயம் இருந்த பொழுதிலும் மகாவீர் அல்லது தில்வாலா என சிலரால் அழைக்கப்படும் பிரஜாபிதா ஆதி தேவருக்கு இங்கு ஆலயம் இருக்கிறது. உண்மையில் ஆதி தேவனான பிரஜாபிதா பிரம்மா அன்றி சிவ் பாபாவே உண்மையான தில்வாலா, அதாவது இதயங்களை வென்றவராவார். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஆத்மாக்கள் அனைவரையும் சதா சந்தோஷமுடையவராக்கி அவர்களுக்கு களிப்பூட்டுகின்றார். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். உலகில் உள்ள மக்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் சீரழிந்த புத்தியை கொண்டிருக்கிறார்கள். பிராமணர்களாகிய நாங்கள் சிவ் பாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். நீங்கள் இதையும் மீண்டும் மீண்டும் மறக்கின்றீர்கள். நினைவு மிகவும் இலகுவானது. சந்நியாசிகள் யோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் தந்தையையே நினைவு செய்கின்றீர்கள். யோகம் என்ற வார்த்தை பொதுவானது. இங்கே தந்தையும் குழந்தைகளும் அமர்ந்திருப்பதனால் இந்த இடத்தை யோக ஆசிரமம் என அழைக்க முடியாது. தங்களின் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வது குழந்தைகளின் கடமை. நாங்கள் பிராமணர்கள். நாங்கள் எங்களுடைய பாட்டனாரின் ஆஸ்தியை பிரம்மாவின் மூலம் பெறுகின்றோம். இதனாலேயே சிவ் பாபா கூறுகின்றார், இயன்றவரை நினைவில் நினைத்திருங்கள். நீங்கள் நினைவு செய்வதற்கு உதவியாக ஒரு படத்தையும் வைத்திருக்கலாம். நாங்கள் பிராமணர்கள். நாங்கள் தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். பிராமணர்கள் தங்களுடைய குலத்தை எப்பொழுதாவது மறக்கின்றார்களா? நீங்கள் சூத்ரர்களின் சகவாசத்தினுள் செல்லும் பொழுது நீங்கள் ஒரு பிராமணர் என்பதை மறந்து விடுகின்றீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் என்பதால் பிராமணர்கள் தேவர்களை விடவும் மேன்மையானவர்கள். கடவுள் ஜானி ஜனன்கார் என்று அழைக்கப்படுகின்றார். அவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. அவர் அமர்ந்திருந்து ஒவ்வொருவருடைய இதயத்திலும் என்ன உள்ளது என்பதை பார்க்கின்றார் என்பது அல்ல. இல்லை, அவர் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய ஞானத்தை கொண்டிருக்கின்றார். அவர் விதையாவார். அவருக்கு விருட்சத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றி தெரியும். எனவே அத்தகைய தந்தையை நீங்கள் அதிகளவு நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவான இவரும் அந்த தந்தையை நினைவு செய்கின்றார். அந்த தந்தை கூறுகின்றார், இந்த பிரம்மாவும் என்னை நினைவு செய்கின்றார். ஏனெனில் அப்பொழுதே அவர் அந்த ஆஸ்தியை பெறுகின்றார். நீங்கள் என்னை நினைவு செய்யும் பொழுது மாத்திரமே ஓர் ஆஸ்தியை பெறுவீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் சரீரமற்றவர்களாகவே இங்கு வந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் சரீரமற்றவர்களாகி வீடு திரும்ப வேண்டும். மற்ற அனைவரும் உங்களுக்கு துன்பத்தையே கொடுக்கிறார்கள். நீங்கள் ஏன் அவர்களை நினைவு செய்ய வேண்டும்? எனவே நீங்கள் என்னை கண்டறிந்துள்ளதால் நான் உங்களை புதிய உலகிற்கு அழைத்து செல்கின்றேன். அங்கே துன்பம் இல்லை. அவர்கள் அங்கே தெய்வீக உறவு முறைகளையே கொண்டுள்ளார்கள். இங்கு கணவன் மனைவி உறவு முறையிலேயே முதன்மையான துன்பம் உள்ளது. ஏனெனில் அவர்கள் விகாரமுடையவர்கள் ஆகின்றார்கள். நான் இப்பொழுது விகாரம் என்ற குறிப்பே இல்லாத உலகிற்கு உங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றேன். கொடிய எதிரியான காமம் நினைவு கூறப்படுகிறது. ஏனெனில் இதுவே அதன் ஆரம்பம் முதல் மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை துன்பத்தை விளைவிக்கிறது. கோபத்தை பற்றி அது ஆரம்பம் முதல் மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை துன்பம் விளைவிப்பதாக நீங்கள் கூற மாட்டீர்கள். இல்லை, காமம் வெல்லப்பட வேண்டும். இதுவே அதன் ஆரம்பம் முதல் மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை துன்பத்தை விளைவிக்கிறது. இது உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகிறது. தூய்மையற்றது என்ற வார்த்தை காம விகாரத்தையே குறிக்கிறது. இந்த எதிரியை வெல்ல வேண்டும். நீங்கள் சொர்க்கத்தின் தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நம்பிக்கை ஏற்படும் வரை உங்களால் எதையுமே அடைய முடியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய எண்ணம் வார்த்தை செயல்களில் மிக சரியானவர்கள் ஆக வேண்டும். இதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றீர்கள் என்பது எவருக்குமே தெரியாது. நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது அவர்கள் அதனை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் ஓர் உலகத்தையும் ஓர் ராஜ்யத்தையும் ஓர் தர்மத்தையும் ஓர் மொழியையும் விரும்புகின்றார்கள். இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கே ஓர் ராஜ்யமும் ஓர் தர்மமும் உள்ள சத்யுகம் இருந்தது எனவும் அது சொர்க்கம் என்றும் அழைக்கப்பட்டது எனவும் உங்களால் விளங்கப்படுத்த முடியும். ராம ராஜ்யத்தை பற்றியும் ராவண ராஜ்யத்தை பற்றியும் எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக 100% சீரழிந்த புத்தி உடையவர்களிலிருந்து ஒரு தூய சுத்தமான புத்தி உடையவர்களாக மாறுகின்றீர்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். தந்தை கூறுகின்றார், இப்பழைய உலகில் வாழும் பொழுதும் தாமரை மலர் போல் தூய்மையாக இருங்கள். தொடர்ந்தும் என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை ஆத்மாக்களான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த அங்கங்கள் மூலம் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்கே நான் வந்துள்ளேன். ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் அங்கங்களினால் கேட்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக வேண்டும். இது ஓர் அழுக்கான பழைய சரீரம். பிராமணர்களாகிய நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். நீங்கள் புகழப்படுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் தேவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் இவ்வுலகை தூய சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் பூஜிக்க தகுதியற்றவர்கள். நீங்கள் புகழப்படுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் தேவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் இவ்வுலகை தூய சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் புகழப்படுகின்றீர்கள். உங்களை பூஜிக்க முடியாது. தேவர்கள் அன்றி பிராமணர்களாகிய நீங்களே புகழப்படுகின்றீர்கள். தந்தை உங்களை சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களாக மாற்றுகின்றார். அவர்கள் ஜெகதம்பாவிற்கும் பிரம்மாவிற்கும் ஆலயங்களை கட்டிய பொழுதிலும் அவர்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிரம்மா உலக தந்தையாவார். நீங்கள் அவரை ஒரு தேவர் என அழைக்க மாட்டீர்கள். தேவர்களின் ஆத்மாக்கள் சரீரங்கள் இரண்டுமே தூய்மையானவை. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது தூய்மையாகின்றீர்கள். உங்கள் சரீரங்கள் தூய்மையானவை அல்ல. கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் இப்பொழுது பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றீர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக சதோப்பிரதானம் ஆக வேண்டும். பிராமணர்களான நீங்கள் மாத்திரமே தந்தையினால் கற்பிக்கப்படுகின்றீர்கள். பிராமண விருட்சம் தொடர்ந்தும் வளரும். உறுதியான பிராமணர்களாக ஆகுபவர்கள் பின்னர் தேவர்கள் ஆகுவார்கள். அது ஒரு புதிய விருட்சமாகும். இங்கு மாயையின் புயல்களும் உள்ளன. சத்யுகத்தில் புயல்கள் எதுவும் இருக்காது. இங்கே நீங்கள் பாபாவின் நினைவிலிருந்து தமோவிலிருந்து சதோப்பிரதானம் ஆக விரும்பினாலும் மாயை உங்களை விடுவதில்லை. அனைத்தும் நினைவிலேயே தங்கியுள்ளது. பாரதத்தின் புராதன யோகம் பிரபல்யமானது. ஒருவர் வந்து தங்களுக்கு புராதன யோகத்தை கற்பிக்க வேண்டும் என்பதில் வெளிநாட்டவர்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இரண்டு விதமான யோகங்கள் உள்ளன. ஹத யோகிகளும் ராஜயோகிகளும் இருக்கிறார்கள். நீங்கள் ராஜயோகிகள். இதுவே தந்தையால் மாத்திரம் கற்பிக்கப்படுகின்ற பாரதத்தின் புராதன ராஜயோகமாகும். கீதையில் எனது பெயருக்கு பதிலாக அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை புகுத்திவிட்டார்கள். அது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திவிட்டது. சிவனின் பிறந்த தினத்தை தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யம் இருக்கின்ற உங்கள் சொர்க்கத்தின் பிறந்த தினம் வருகிறது. சிவனின் பிறந்த தினம் வரும்பொழுது கீதையின் பிறந்த தினமும் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பின்னர் நீங்கள் அனைவரும் தூய்மையாக இருக்கின்ற சொர்க்கத்தின் பிறந்த தினமும் வருகிறது. அதன் ஸ்தாபனை சென்ற கல்பத்திலும் நிகழ்ந்ததை போன்றே நிகழ்கிறது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் அவரை நினைவு செய்யாத பொழுது மாயை உங்களை ஏதோ ஒரு பாவ செயலை செய்ய வைக்கின்றாள். நீங்கள் நினைவு செய்யாத பொழுது அறையப்படுகின்றீர்கள். நீங்கள் நினைவில் இருந்தீர்களாயின் அறையப்பட மாட்டீர்கள். ஒரு குத்துச்சண்டை இடம்பெறுகிறது. உங்கள் எதிரி ஒரு மனிதன் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். ராவணனே உங்கள் எதிரி. தந்தை கூறுகின்றார், இந்நேரத்தில் திருமணம் செய்வதென்பது உங்களையே சீரழித்துக் கொள்வதாகும். இங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்ந்தும் சீரழிக்கிறார்கள். அனைத்திற்கும் அப்பாலுள்ள தந்தை இப்பொழுது ஒரு கட்டளையிட்டுள்ளார். குழந்தைகளே, காமமே மிக கூடிய எதிரி. அதனை வென்று தூய்மையாக இருப்பதற்கான சத்தியம் செய்யுங்கள். எவருமே தூய்மையற்றவர்கள் ஆகக்கூடாது. இந்த விகாரத்தினாலேயே நீங்கள் பிறவி பிறவியாக தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். இதனாலேயே காமம் மிக கூடிய எதிரி எனப்படுகிறது. சாதுக்கள் புனிதர்கள் அனைவரும் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். சத்யுகத்தில் எவருமே தூய்மையற்றவராக இருப்பதில்லை. தந்தை வந்து இந்த ஞானத்தின் மூலம் அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். தற்பொழுது அனைவருமே சீரழிந்தவர்களாக உள்ளனர். வேறு எவராலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஞான கடல் மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இந்த ஞானத்தின் மூலமே பகல் ஏற்படுகிறது. பகல் ராமருடையது, இரவு ராவணனுடையது. இந்த வார்த்தைகளின் மிக சரியான அர்த்தத்தை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களது முயற்சியில் பலவீனமாக இருக்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் முழு 84 பேவிகளையும் எடுத்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையாகி வீடு திரும்ப வேண்டும். தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் ஆத்மாக்களாகிய நாங்கள் பின்னர் ஆட்சி புரிய உள்ள பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றோம் எனும் தூய பெருமையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அரசராகவோ அரசியாகவோ அல்லது பிரஜைகளாகவோ ஆகினாலும் நீங்கள் பெறும் அந்தஸ்தானது நீங்கள் இப்பொழுது செய்யும் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. அரசர்களும் அரசிகளும் எவ்வாறு உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் காண முடியும். தந்தையை பின்பற்றுங்கள் எனப்படுகிறது. இது இந்த நேரத்தையே குறிக்கிறது. இது லௌகீக உறவு முறையை குறிக்கவில்லை. தந்தை வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். சதா என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் எத்தனையோ பேருக்கு சேவை செய்கின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் தந்தையிடம் வரும்பொழுது ஷிவ் பாபா உங்களை இந்த ஞானத்தினால் களிப்பூட்டுகின்றார். இவரும் கற்கின்றார். ஷிவ் பாபா கூறுகின்றார், நான் காலையில் வருகின்றேன். அச்சா, பின்னர் எவராவது பாபாவை சந்திக்க வரும்பொழுது இவரால் வருபவருக்கு விளங்கப்படுத்த முடியாதா? பாபா, நீங்கள் வந்து விளங்கப்படுத்துங்கள். ஏனெனில் என்னால் விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கிறது என இவர் கூறுவாரா? இவர் மிகவும் ஆழமான மறைமுகமான விஷயங்கள். நான் அனைத்திலும் அதி சிறந்ததை விளங்கப்படுத்துகின்றேன். ஷிவ் பாபாவை விளங்கப்படுத்துகின்றார் என்று நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள்? இவரால் விளங்கப்படுத்த முடியாதா? இவர் சென்ற கல்பத்தில் விளங்கப்படுத்தி இருக்க வேண்டும். இதனாலேயே இவர் அந்த ஆஸ்தியை பெற்றார் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மம்மாவும் விளங்கப்படுத்துவது வழக்கம். மம்மாவும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார். மம்மாவும் பாபாவும் சூட்சும உலகத்தில் காட்டப்பட்டுள்ளனர். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை பின்பற்ற வேண்டும். ஏழைகளே தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். செல்வந்தர்களால் அதை செய்ய முடியாது. பாபா, இவையெல்லாம் உங்களுக்கே உரியவை என ஏழைகள் கூறுகிறார்கள். ஷிவ் பாபாவே அருள்பவர். அவர் ஒருபொழுதும் எதனையும் பெறுவதில்லை. அவர் குழந்தைகளிடம் கூறுகின்றார், இவை அனைத்தும் உங்களுடையவை. இங்கோ அல்லது எங்கோ நான் எனக்கென ஒரு மாளிகை கட்டுவதில்லை. நான் உங்களை ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குகின்றேன். நீங்கள் இப்பொழுது இந்த ஞான ரத்தினங்களால் உங்கள் புத்திகளை நிரப்ப வேண்டும். மக்கள் ஆலயத்திற்கு சென்று எனது மடியை நிரப்புங்கள் என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் எந்த மடியை? அதனை எதனால் நிரப்புவது? லக்ஷ்மியே உங்களுக்கு செல்வத்தை அளித்து உங்கள் மடிகளை நிரப்புகின்றார். அவர்கள் சிவனிடம் செல்வதே இல்லை. அவர்கள் சங்கரரிடமே சென்று அதனை கூறுகிறார்கள். சிவனும் சங்கரரும் ஒருவரே என அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. தந்தை வந்து உங்களுக்கு உண்மையான விஷயங்களை கூறுகின்றார். தந்தையே துன்பத்தை அகற்றுபவரும் சந்தோஷத்தை அருள்பவரும் ஆவார். குழந்தைகளான நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வசிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய தொழிலையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஆலோசனை கேட்கின்றீர்கள். பாபா, நான் இந்த விஷயத்தை பற்றி பொய் சொல்ல வேண்டி உள்ளது. தந்தை ஒவ்வொருவருடைய நாடி துடிப்பையும் உணர்ந்து அதற்கு ஏற்ப ஆலோசனை கூறுகின்றார். குழந்தைகளால் பின்பற்ற முடியாத ஆலோசனையை நான் ஏன் கூற வேண்டும் என தந்தை எண்ணுகின்றார். அவர் அவர்களது நாடி துடிப்பை உணர்ந்து அவர்களால் பின்பற்றக்கூடிய ஆலோசனைகளை கூறுகின்றார். நான் எதனையாவது செய்யும்படி அவர்களிடம் கூறி அவர்களால் அதனை செய்ய முடியாது விட்டால் அவர்கள் கீழ்ப்படிவற்ற ஆத்மாக்களின் வரிசையில் வருவார்கள். ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்த கர்ம கணக்குகள் உள்ளன. ஒரே ஒரு சத்திர சிகிச்சை நிபுணரே இருக்கின்றார். நீங்கள் அவரிடம் செல்ல வேண்டும். அவர் உங்களுக்கு முழு ஆலோசனை வழங்குவார். நீங்கள் அனைவரும் பாபாவிடம் கேட்க வேண்டும். பாபா, எவ்வாறு நான் இந்த சூழ்நிலையில் மற்றவர்களுடன் பழகுவது? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தந்தை உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றார். நீங்கள் சொர்க்கவாசிகள் ஆகப் போகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்பொழுது சங்கமயுகவாசிகள். நீங்கள் இப்பொழுது நரகத்திலும் இல்லை, சொர்க்கத்திலும் இல்லை. பிராமணர்கள் ஆகிவிட்டவர்களின் நங்கூரங்கள் இந்த அழுக்கான உலகிலிருந்து உயர்த்தப்பட்டு விட்டன. நீங்கள் கலியுக உலகின் கரையை விட்டு புறப்பட்டு விட்டீர்கள். சில பிராமணர்கள் நினைவு யாத்திரையில் விரைவாகவும் மற்றவர்கள் மெதுவாகவும் முன்னேறி செல்கிறார்கள். சிலர் பாபாவின் கையை விட்டு சென்று விடுகிறார்கள். அதாவது அவர்கள் கலியுகத்திற்கு திரும்பி சென்று விடுகிறார்கள். இப்பொழுது படகோட்டி உங்களை அழைத்து செல்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். பலவிதமான யாத்திரைகள் உள்ளன, ஆனால் உங்கள் யாத்திரை ஒன்றே. இந்த யாத்திரை முற்றிலும் தனித்துவமானது. புயல்கள் வரும்பொழுது அவை உங்கள் நினைவை துண்டிக்கின்றன. இந்த நினைவு யாத்திரையை மிகவும் உறுதி வாய்ந்தது ஆக்குங்கள். முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கர்மயோகிகள். உங்கள் கைகள் வேலை செய்யும் அதே நேரத்தில் உங்கள் இதயம் நினைவில் இருக்கட்டும். இதை இயன்ற அளவு செய்யுங்கள். அரை கல்பமாக காதலிகளான நீங்கள் அன்பிற்கினியவரை நினைவு செய்து, பாபா, இங்கு பெரும் துன்பம் நிலவுகிறது, இப்பொழுது எங்களை சந்தோஷதாமத்தின் அதிபதிகள் ஆக்குங்கள் என கூறி வந்தீர்கள். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் சொர்க்க ஆஸ்தியை பெற்றீர்கள், ஆனால் பின்னர் அதனை தொலைத்து விட்டீர்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இதனாலேயே அவர்கள் புராதன பாரதத்தை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் பாரதத்திற்கு பெரும் மரியாதை கொடுக்கிறார்கள். இதுவே மிக மகத்தானதும் மிக பழையதுமான இடமாகும். பாரதம் இப்பொழுது மிகவும் ஏழ்மையடைந்துள்ளது. இதனாலேயே அனைவரும் அதற்கு உதவிகள் வழங்குகிறார்கள். தங்களிடம் பெருமளவு தானியம் இருக்கும் எனவும், தாங்கள் வேறு எங்கேனும் இருந்து இறக்குமதி செய்ய தேவையில்லை எனவும் அம்மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் விநாசம் முன்னாலேயே உள்ளது. இதை நன்றாக புரிந்து கொள்பவர்கள் பெருமளவு உயர்ந்த சந்தோஷம் உடையவர்களாக இருப்பார்கள். பலரும் கண்காட்சிகளுக்கு வருகிறார்கள். நீங்கள் உண்மையை கூறுகின்றீர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் தாங்கள் தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும் என்பது அவர்களின் புத்திகளில் இருப்பதில்லை. அங்கிருந்து வெளியேறியதும் அவர்களுக்கு அனைத்தும் முடிவடைந்து விடுகிறது. பாபா உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே கர்ப்பப்பை சிறையோ அல்லது வேறு எந்த சிறைகளோ இருப்பதில்லை. இப்பொழுது சிறைக்கு யாத்திரை செல்வது மிக இலகுவாகிவிட்டது. பின்னர் சத்தியுகத்தில் சிறைச்சாலையை காணவும் மாட்டீர்கள். சிறைச்சாலை அங்கே இருப்பதும் இல்லை. இங்கே இருப்பதெல்லாம் மாயையின் ஆடம்பரம். அவர்கள் முக்கியஸ்தர்களை முடித்து விடுகின்றனர். இன்று அவர்கள் எவரேனும் ஒருவருக்கு பெரும் மரியாதை செய்கிறார்கள். நாளையே அந்த மரியாதை அற்றுப்போய்விடுகிறது. இந்நாட்களில் நிகழ்வன எல்லாம் மிக விரைவாக நிகழ்ந்து முடிகின்றன. மரணமும் மிக விரைவாக முடியும். சத்தியுகத்தில் இத்தகைய குழப்பங்கள் இல்லை. நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது என்ன நிகழ்கிறது என பாருங்கள். காட்சிகள் மிகவும் பயங்கரமானவையாக இருக்கும். நீங்கள் அவற்றின் காட்சிகளை கண்டுள்ளீர்கள். நினைவு யாத்திரையே குழந்தைகளாகிய உங்களுக்கான முக்கிய விஷயம். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களில் மிக மிக சரியானவர்கள் ஆகுங்கள். ஒரு பிராமணர் ஆகிய பின்னர் சூத்திரரின் செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். இரண்டு, கீழ்ப்படிவு உள்ளவர்களாகி பாபாவிடமிருந்து நீங்கள் பெறும் ஆலோசனையை முழுமையாக பின்பற்றுங்கள். ஒவ்வொரு செயலையும் ஒரு கர்மயோகியாக செய்யுங்கள். அனைவருடைய புத்தியையும் இந்த ஞான ரத்தினங்களால் நிரப்புங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் லேசாகவும் ஒளியாகவும் ஆகுவதன் மூலம் ஒரு கர்ம யோகியாகி கர்மாதி ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. செயல்களை செய்வது இயல்பானது ஆகியிருப்பதைப் போல் கர்மாதி அதாவது கர்மத்திற்கு அப்பாற்பட்டு இருத்தல் ஆகுவதும் இயல்பானதாக வேண்டும். இதற்கு லேசாகவும் ஒளியாகவும் ஆகுங்கள். டபுள் லைட் ஆகுவதற்கு செயல்களை செய்யும் பொழுது உங்களை ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக கருதி ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். இந்த இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒரு வினாடியில் நீங்கள் கர்மாதீத் ஆகுவீர்கள். ஒரு வினாடியில் ஒரு கர்ம யோகி ஆகுவீர்கள். செயல்களை பெயரளவில் செய்வதற்காக ஒரு கருவியாகவும் ஒரு கர்ம யோகியாகவும் ஆகுங்கள். அதன் பின்னர் கர்மாதி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஸ்லோகம்: பெரிய இதயங்களை கொண்டவர்களுக்கு அசாத்தியமான காரியமும் சாத்தியமாகிவிடும். அவ்வக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்பால் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். உங்களிடம் உள்ள பலவீனங்களை அன்றி சிறப்பியல்புகளை உங்களின் முன்னால் வைத்தீர்கள் என்றால் உங்களின் மீதே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். உங்களின் பலவீனங்களை பற்றி அதிகம் சிந்திக்காதீர்கள். நீங்கள் சதா தொடர்ந்து சந்தோஷத்துடன் முன்னேறுவீர்கள். பல நாடுகள், பல மொழிகள், பல நிறங்கள் இருந்தாலும் பன்முகத்தன்மை இருக்கும் பொழுது நடைமுறையில் அனைவரின் இதயத்திலும் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஏனென்றால் அனைவரின் இதயங்களிலும் ஒரே ஒரு தந்தையே இருக்கின்றார். நீங்கள் அனைவரும் ஒரு ஸ்ரீமத்தையே பின்பற்றுகின்றீர்கள். பல மொழிகள் இருந்தாலும் இதயத்தின் பாடலும் மொழியும் ஒன்றே ஆகும். ஓம் சாந்தி.